யார் கடவுள்?
யார் கடவுள்?
வணக்கம் நேர்களே, மீண்டும் யார் கடவுள் நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய யார் கடவுள் நிகழ்ச்சியில் மூன்று சமய போதகர்களையும் சமயத்தை போதிப்பவர்களையும் நேரடியாக வாங்கி சந்திக்கவிருக்கின்றோம். கடந்த காலங்களில் தனித்தனியாக வானொலிகள் வந்து அவர்கள் உங்களுக்காக கடவுள் மனிதனோடு பேசினாரா, யார் யாரோடு பேசினார், எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பேசினார் என்றெல்லாம் பார்த்தோம். அவைக்கான விளக்கங்களை ஏற்கனவே தந்திருந்தார்கள். இன்று உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கவிருக்கின்றார்கள். முதலில் என்னுடைய கேள்வி ஒன்றுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கவிருக்கின்றோம். முதலில் எல்லோரையும் முதல் கண் வானிலையில் கரையத்துக்கு வந்திருக்கும் மூன்று சமய போதகர்களையும் சந்திப்போம். வணக்கம் பாஸ்டர் நாவையூர் மனோகரன் அவர்களே.
வணக்கம். வணக்கம் வசீகரனே, உதவியாளர் தயாவர்களே, இன்னுமாக நேயர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். வணக்கம். அநேக நாட்களுக்கு பின்பாக உங்களை வானிலையில் மீண்டும் சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய பிதமாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக.
இங்கு சைவ சமயத்தை போதிப்பவர் டாக்டர் லம்போதரன் அவர்களும் இருக்கின்றார். வணக்கம் டாக்டர் லம்போதரன் அவர்களே.
வணக்கம் வசீகரன் அவர்களே, மற்றும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் இந்த யார்களவு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடன் இணைந்துள்ள அருட் சகோதரன் மனோகரன் அவர்களுக்கும் முகமன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம்.
அடுத்து இஸ்லாமிய சமயத்தை போதிப்பவர் முகமட் அவர்கள் வானிலையில் இருக்கின்றார். வணக்கம் முகமட். வணக்கம். வணக்கம் முகமட்.
அவர்களே, உங்கள் மீதும் என்னுடைய சக நண்பர்கள் டாக்டர் லம்பூதரன் ஏனைய மற்ற பாஸ்டர் அவர்கள் மீதும் ஏனைய நேயர்கள் மீதும் கலையகத்தின் ஊழியர்கள் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக.
சரி, நாங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாமா?
இந்த அழகான சந்தர்ப்பத்தில் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் அருளும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக.
சரி, நிகழ்ச்சிக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். முதல் கேள்வி என்னுடைய கேள்வியாக இருக்கும், அதன் பின்னர் நேயர்களுடைய கேள்விக்கு நாங்கள் செல்லவிருக்கின்றோம். முதலாவது கேள்வி என்னுடைய கேள்வியை விரைவாக நீங்கள் ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டீர்கள் எல்லோரும். ஆனபடியினால் சுருக்கமாக ஒரு இரண்டு மூன்று நிமிடத்துக்குள் உங்களுடைய பதில்களை அமைத்தால் நிறைய நேயர்களை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். நீங்கள் பதில்களை சுருக்கமாக மிகவும் தெளிவாக விளங்கத்தக்கதாக நீங்கள் அளிப்பீர்கள். நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அளித்துக் கொண்டால் மிக முக்கியமாக எல்லா நிறைய நேயர்களை எடுத்துக் கொள்ளலாம். சரி, கடவுள் மனிதர்களோடு பேசினார், அவர் இவர்களோடு மனிதர்களோடு பேசினார் மட்டுமல்ல, அவர்களை வழி நடத்தினார், அவர்களுக்கு பாடங்களை புகட்டினார், அவர்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தார் என்று பார்க்கணும். இந்த திட்டங்கள், கடவுள் இந்த திட்டங்கள் மனிதனோடு பேசினது, மனிதனை வழி நடத்திய திட்டங்கள், கடவுளின் பார்வையில் அது நிறைவேறியதா? முதலாவது டாக்டர் லம்போதரன் அவர்களே, நிறைவேறியதா?
எங்களுடைய சைவ சமயத்தின் படி கடவுளுக்கும் மனிதனுக்கும் உடைய தொடர்பும், கடவுள் மனிதன் தொடர்பான காரியங்களும் தொடர்ந்தேச்சியான காரியங்கள். இவை என்று ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்து பின்னர் ஒரு காலத்தில் தோன்றி அல்லது தொடர்பு கொள்ள தொடங்கி அந்த காரியம் முடிந்த பின்னர் இந்த அந்த காரியங்கள் முடிவடைந்த பின்னர் கடவுள் அந்த காரியங்களிலிருந்து ஓய்வெடுத்து இருப்பதாக கூறப்படவில்லை. கடவுள் தொடர்ந்தேச்சியாக மனிதர்களுக்கு தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அவர் எங்கள் மீது கொண்ட அருள் காரணமாக, அக்கறை காரணமாக, அன்பு காரணமாக படைத்தல், காத்தல், அழித்தல் அல்லது ஒடுக்குதல், மறைத்தல் மற்றும் அருளுதல் என்ற ஐம்பெரும் காரியங்களின் ஊடாக இந்த தொடர்ந்தேச்சியாக இந்த தொடர்பு நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப சொல்லுவார்கள் என்று கேட்டால், இதுல இந்த அடிப்படை கொள்கை என்னென்று கேட்டால், இதுக்கு தொடக்கம் கிடையாது, ஆதி என்றது கிடையாது, அநாதி தொடக்கம் கிடையாது. அது அடுத்தது என்று கேட்டால், கடவுளை போல உயிர்களுக்கும் தொடக்கம் கிடையாது. ஆகவே இது எப்போது தொடங்கினது என்பது இல்லை. இரண்டாவதாக, இதற்கு ஒரு முடிவும் இல்லை. கடவுளுக்கும் ஒரு முடிவு வரப்போவதில்லை. அதே மாதிரியாக உயிர்கள் வந்து எண்ணிலி எண்ணிக்கையான உயிர்கள், இன்பினிட் நம்பர் ஆஃப் சோல்ஸ் அதே. அப்ப இன்றைக்கும் இன்னுமே இந்த புறப்புக்குள் வராத உயிர்களே எண்ணிலி எண்ணிக்கையாக இருக்கின்றன. அவர்கள் ஆணவ இருள் கட்டுப்பட்டு அறியாமையிலே இருக்கின்றார்கள். அதை அநாதி கேவல நிலை என்று சைவம் கூறும். காரிட்ட ஆணவ கருவறையில் கண்ணிலா குளவியைப் போல் கட்டுண்டிருந்த இமை வெளியில் விட்டு, அதாவது இருட்டான அறையிலே கண்ணில்லாத குளவி, குளவி என்றால் குழந்தை, குழந்தை எப்படி இருக்கின்றதோ அது மாதிரியாக அறிவியின்றி அனுபவங்கள், இன்ப அனுபவங்கள் இன்றி இந்த புறப்புக்கு முந்தின அந்த ப்ரீ காஸ்மிக் ஸ்டேட்டிலே எண்ணிலே எண்ணிக்கையான உயிர்கள் இன்னமும் இருக்கின்றன. அந்த நிலையில் இருக்கிற உயிர்களை இந்த பேரின்ப நிலை, தன்னுடைய பேரின்ப நிலையை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அருள் காரணமாக, அக்கறை காரணமாக, அன்பு காரணமாக இறைவன் பிறப்பை கொடுக்கின்றான் உயிர்களுக்கு. அந்த நிலையிலே நாங்கள் பிறந்து இறந்து அநேக பிறவிகளூடாக சென்று கொண்டிருக்கிற இந்த நிலையை சகல நிலை என்று சொல்லுவோம், காஸ்மிக் ஸ்டேட். அப்ப இதிலேயும் எண்ணிலே எண்ணிக்கையான உயிர்கள் இப்ப பிறந்து கொண்டிருக்கின்றன. நாங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிற இந்த கணத்திலே கூட எண்ணிலே எண்ணிக்கையான உயிர்கள் முதல் தரம் பிறப்பை எடுக்கின்றன. எண்ணிலே எண்ணிக்கையான உயிர்கள் மீண்டும் பிறப்பினூடாக, பிறப்பிறப்பினூடாக சென்று கொண்டிருக்கின்றன. இதே மாதிரியாக இதுவரை கடவுளுடைய இந்த நிலையை அடைந்த உயிர்களும் எண்ணிலே எண்ணிக்கையாக இருக்கின்றன. அப்ப இந்த இந்த அப்ப இந்த படைப்பு வந்து கடவுளுடைய அருள். அவர்களுக்காக என்னது தருகின்றார், இந்த உடம்பை தருகின்றார், இந்த கருவிகரணங்களை தருகின்றார், இந்த உலகங்களை தருகின்றார், அதில் இருக்கிற அனுபவங்களை தருகின்றார். அப்ப இது தொடர்ந்தேச்சியான காரணம் என்றனால இது கடவுளுடைய காரியம் நிறைவேறியதா என்ற பாஸ்டென்ஸுக்கு இந்த இடம் இல்லை. ஆனால் எண்ணிலே எண்ணிக்கையான உயிர்கள் அவருடைய திருவடியை சென்று அடைந்திருக்கின்றன, சிவத்துவம் பெற்றிருக்கின்றன என்ற நிலையை வைத்து பார்க்கும் பொழுது அது நிறைவேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு ஒரு தொடக்கம் கிடையாது, இதற்கு ஒரு முடிவு கிடையாது. இது தொடர்ந்தேச்சியான ஒன்று. நான் முன்னரே சொன்னேன், இது கற்பங்காலம் என்று சொல்லுவோம். ஒரு கற்ப காலம் வந்து 432 கோடி வருஷங்கள் ஒரு கல்பம். இந்த 432 கோடி வருஷங்கள் படைப்பு கடவுளாகிய பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது அல்லது அரை நாள், இதே மாதிரி அவருக்கு இரவு பொழுது உண்டு உண்டு. இப்படியான நாள் கணக்கின்படி பார்த்தால் அவருக்கு வருஷம் 100. இப்படி 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர். அவர்களுடைய காலக்கணக்கு அளவற்றது. இன்று டைம் லைன் வந்து மிகவும் விரிந்தது. இப்படி பார்க்கும் பொழுது நாங்கள் அதை இது முடிந்து விட்டதா என்றது இல்லை, அவருடைய சித்தத்தின்படி இது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பஞ்ச கிருத்தியங்களும் நடந்து
கொண்டிருக்கின்றது. சரி, நன்றி டாக்டர் லம்பதன் அவர்களே. முகமது, உங்களுக்கு அந்த கேள்வி விளங்கிதான்?
விளங்கியது.
சரி, உங்களுடைய
கண்ணோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து மனிதர்களிடம் அந்த தூது செய்தியை எத்தி வைப்பதற்காக தூதர்களை அனுப்பினார். ஒவ்வொரு சமுதாயம் இடத்துக்கேற்றவாறு, சமுதாயத்துக்கேற்பவாறு தூதர்களை அனுப்பினார். அவர்கள் இறை செய்தியை எத்தி வைத்தார்கள். பல தூதர்களுடைய செய்திகளை பல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். சில தூதர்களுடைய செய்திகளை சில மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சிலர் வெறுங்கையோடு வரக்கூடிய சுழலும் இருக்கும். இப்படியான பலவிதமான ஒரு சூழலில் இவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய கோட்பாட்டிலே இந்த மனித சமூகங்கள் அழிக்க, அதாவது ஒட்டுமொத்த உலகம் அழிக்கப்படும். விஞ்ஞானம் முன்னரே சொல்லிக் கொண்டிருக்கிற உலகம் அழிகிற ஒரு சூழலுக்கு போய்கொண்டிருக்கிறது. அழிக்கப்பட்டு மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது, அதாவது இதற்கு பிறகு மனிதர்கள் எல்லாம் மறுபடி எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்பட்டவுடன் தூதர்கள் எத்தி வைத்தார்களா, இறை தூதர்கள் செய்திகளை முறையாக எத்தி வைத்தார்களா என்ற விசாரணை நடக்கும். அதுபோல அந்த சமுதாயத்திடம், எத்தி வைக்கப்பட்ட மக்களிடம் தூதர்கள் எத்தி வைத்தார்களா, நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா, இரண்டு பக்க விசாரணைகளை இறைவன் நடத்துவான். இதுல சில மக்கள் ஏற்றுக்கொண்டவர்கள், மறுத்தவர்கள் யார், இந்த முழு செய்திக்குரிய ஒரு ஒரு முடிவாக விசாரணை மன்றம், மறுமை என்கிற விசாரணை மன்றத்தை இறைவன் வைத்திருக்கிறார். அந்த இடத்தை தான் நாங்கள் மிக முக்கியமான ஒரு இடமாக கருதுகிறோம். அதனால் உலகத்தில தூதர்கள் எத்தி வைத்தார்களா இல்லையா, மனிதர்கள் யார் ஏற்றுக்கொண்டார்கள், யார் மறுத்தார்கள், ஏன் மறுத்தார்கள், முழு விவரங்களையும் கணக்கு காட்டுகிறார். அதாவது நீங்கள் செய்கிற வியாபாரத்துக்கு வருட முடிய நீங்கள் கணக்கு காட்டுகிறீர்கள் அரசாங்கத்திற்கு. இறைவனுடைய விசாரணை மன்றத்தில் இந்த உலகத்தில் நடந்த ஒவ்வொரு அணு அணுவாக விஷயத்தை நீங்கள் கணக்கு காட்ட வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் எது நடந்தது நடக்கவில்லை என்பதை முழு மனித சமுதாயத்துக்கும் தெரியப்படுத்துகிற ஒரு மாபெரும் விசாரணை மன்றம் இருக்கிறது. அந்த இடத்தில் தான் இறைவன் அதை காட்டுவான். அதுவரைக்கும் உலகத்தில் நடப்பது அப்படியே நடக்கிறது. இதற்குரிய தீர்வை முடிவை விசாரணை மன்றத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம்.
நன்றி முகமது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது யார் கடவுள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் கடவுள் மனிதனோடு பேசினாரா, அவர் யார் யாரோடு பேசினார் என்றெல்லாம் நாங்கள் தனித்தனியாக பார்த்துக் கொண்டிருந்தோம். இந்த தடவை மூன்று பேரையும் இணைத்து மூன்று போதகர்களும் வானொலிக்கு வந்திருக்கின்றார்கள். உங்கள் கேள்விகளோடு நீங்கள் தயாராகுங்கள். அடுத்து வரும் பதிலை அடுத்து நேயர்களை சந்திக்கவிருக்கின்றோம். சரி, பாஸ்டர் மனோகரன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்?
ஆம், தேவன் தமது திட்டங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார். அவர் வகவகையாய் மனிதர்களுக்கு தம்மை குறித்து வெளிப்படுத்தினார். இதை குறித்து பாஸ்டர் பெஞ்சமின் தேவதாஸ் அவர்கள் அழகாக சொல்லியிருப்பார் என்ற நம்பிக்கையோடு நான் பதிலை கொடுக்க கடந்து வருகின்றேன். தேவன் தமது திட்டங்களை, அவர் தம்மை குறித்த காரியங்களை, தம்முடைய இருத்தலை குறித்து, தமது வல்லமை குறித்து, மகத்துவங்களை குறித்து, மனிதனுக்கு வேண்டிய கற்பனைகளை, நியாயப்பிரமாணங்களை, சத்தியங்களை, இவை எல்லாவற்றையும் குறித்து மனிதர்களுக்கு, மனிதனோடு பேசி அவர் தாம் வெளிப்படுத்தியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். மனிதனுடைய மீட்புக்கு, ரட்சிப்புக்காக அவர் வெளிப்படுத்திய திட்டங்களை அவர் நிறைவேற்றி இருக்கின்றார் என்று நாங்கள் பரிசுத்த வேதாமத்திலிருந்து பார்க்கின்றோம். வகை வகையாய் மனிதர்களோடு திருவிழம் பற்றி தம்மை வெளிப்படுத்திய தேவன் கடைசி காலத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட தம்மை வெளிப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதாமம் குறிப்பிடுகின்ற பிரகாரம், மனிதனுடைய ரட்சிப்புக்கு, மீட்புக்கு தேவையான காரியங்களை மனிதனுக்கு வெளிப்படுத்தினார், நிறைவேற்றினார். இன்னும் அவர் தாம் மனுக்குலத்துக்கு அவருடைய மீட்புக்கென்று அவர் வெளிப்படுத்திய காரியங்கள் இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இனி வரப்போகின்ற காரியங்களை குறித்தும் அவர் மனிதரோடு பேசி தீர்க்க செலுக்கூடாக பரிசுத்த வேதாகமத்துக்கூடாக வெளிப்படுத்தி இருக்கின்றார். அவர் கர்த்தராகிய இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலக முடிவை குறித்து, வர இருக்கின்ற மறுமையை குறித்து, அதன் பிற்பாடு மனிதர்கள் நியாயத்திற்பின் போது பரிசுத்தவான்களுக்கு அல்லது அக்கிரமக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்று அடையாளம் காணப்படுகின்றவர்கள், அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து, சிந்தனை குறித்து, செய்களை குறித்து கணக்கு ஒப்பிப்பார்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் கூட பார்க்கலாம். இறுதியாக அவர் உலக முடிவை குறித்து, நியாயத்திற்பு குறித்து ஏற்கனவே மனிதரோடு பேசி வெளிப்படுத்திய காரியங்கள் நிறைவேறும் என்று பார்க்கின்றோம். நான் சொல்ல முற்படுகின்ற காரியம், அவர் சொல்லிய அநேக காரியங்கள் நிறைவேறி இருக்கிறது. விசேஷமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை குறித்து, மனித மீட்பை குறித்து, பாவ மன்னிப்பை குறித்து சொல்லப்பட்டவர்கள் நிறைவேறி இருக்கிறது. இரண்டாம் வருகையை குறித்து, உலக முடிவை குறித்து அவர் மனிதனுக்கு வெளிப்படுத்தியவர்கள் பல அடையாளங்கள் இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. பூகமங்களை குறித்து, பூமி அதிர்ச்சிகளை குறித்து, இயற்கை நாளிவுகளை குறித்து, கொள்ளை நோய்களை குறித்து, இன்னும் வரப்போன்ற கொடிய பஞ்சங்களை குறித்து, மனிதருடைய சுபாவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும், இறுதி காலத்தின் முடிவின் அடையாளங்கள் என்ன என்று சொல்லிய அநேக காரியங்கள் நிறைவேறிக்கொண்டு இருக்கின்றன. இனி வரப்போன்ற மறுமை உலகம் எப்படி இருக்கும், பரலோகம் என்ற வாழ்க்கை, நரகம் என்ற வாழ்க்கை, நியாயத்திற்புக்கு பிற்பாடு எப்படி இருக்கும் என்பதை குறித்து சொன்ன காரியங்கள் ஏற்கனவே மனிதனுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, அவர்கள் நிறைவேறும் என்று பார்க்கின்றோம். அப்போ தம திட்டங்களை நிறைவேற்றிய தேவன் இன்னும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார், இன்னும் நிறைவேற்றுவார் என்று வேதத்திலிருந்து பார்க்கின்றோம்.
நிறைவேற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மூன்று பேரும் ஒத்த கருத்துள்ள சொல்லத்தான் சொல்லியிருக்கின்றீர்கள். சரி, பார்க்கலாம். சரி, நாங்கள் நேர்களை சந்திக்கவிருக்கின்றோம். நேர்களை நீங்கள் அழைத்து நீங்கள் உங்களுடைய கேள்விகளோடு, அதாவது கடவுள் மனிதனோடு பேசினாரா, எந்தெந்த சந்தர்ப்பங்களில் பேசினார், எப்படி பேசினார், இவைகளை நீங்கள் நம்புவதாக இருந்தால், இவர்கள் இதை நீங்கள் நம்பாவிட்டாலும், உங்களுக்குரிய கேள்விகள், உங்களுக்குள் எழுந்த கேள்விகளை வானிலைக்கு எடுத்து வாருங்க. முதலாவது நேரை வானிலை கலைக்கின்றோம். வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம். யார் பேசுகிறீர்கள்?
நான் வேலா.
உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக வைக்க வேண்டும்.
என்னுடைய கேள்வி, நான் கற்றுக்கொண்டு கேள்வி வச்சிருக்கோம், இருந்தாலும் நீங்க இந்த கடவுள் பேசுறதுக்கு வட்டத்துக்குள்ளே
அந்த அந்த வட்டத்துக்குள்ளா நிக்க வேண்டும், வெளியில போய் விடாதீர்கள்.
சரி, ஓகே. கடவுள் பேசுகிறார் என்றதை நான் நம்புறேன். அவர் ஒவ்வொரு கனவும் மனுஷரோட பேசிக்கொண்டே இருக்கிறார். அது நாங்கள் கேட்காம விட்டுட்டு கடவுளுங்களோட பேச இல்லைன்னு சொல்லக்கூடாது. உதாரணமாக எங்களுடைய அம்மா அப்பா மேல் எங்களுக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுவார், சில சொல்லுவார். ஆறு மணிக்கு முதல் வீட்டை வந்துடுவாங்க மண்டு. நாங்கள் சொல்லிக்கொள்ளாமல் இருந்து போட்டு இருள முதல் வீட்டை வாழ்ந்து சொன்னா நாங்கள் ஏழு எட்டு மணிக்கு வந்து கல் அடிபட்டு விழுந்து போட்டு தண்டனை அனுபவிக்கிறோம். அதுக்கு அம்மா அப்பா கூட சொல்லிடலாம், எங்க அம்மா அப்பா சொல்றதுக்கு உண்டு. கடவுள் பேசுறத நானும் கேட்கிறேன், இதுதான் என்னுடைய கருத்து. இப்ப கடவுள் பேசுற அன்றைக்கு இப்ப இந்த மூன்று போதகர்களும் லம்போதரன், கிறிஸ்தவ போதகர் முகமது அவர்கள், இவர்கள் பேசுவது கடவுள் பேசுவது. நான் வந்து கடவுள் இவர்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு அறிவுரைகளை தருகிறார்கள். இந்த மூன்று பேர் அறிவுரைகளும் என்ன பொறுத்தார்கள், அவர்கள் தானாக பேசவில்லை. கடவுள் அவர்களுக்கு பேசும் ஒரு அறிவை கொடுத்திருக்கிறார். அது வந்து கடவுள் பேசுறது என்பதை நான் நினைக்கிறேன். மற்றது கடவுள் பேசுகிறார்கள் சொன்னால் அதை நம்புறது போல ஒவ்வொரு சமயத்திலும் சில சடங்குகள் இருக்கிறது. அது என்னென்று அந்த நம்பிக்கை, அந்த சடங்குகள் கிரியர்கள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதாக இல்லை என்று என்னுடைய கருத்து. அதாவது கடவுளுடைய தத்துவங்கள் வேறு, கடவுள் இவ குறிப்பாக லம்போதரன் சொல்ற, டாக்டர் லம்போதரன் அவர்கள் சொல்ற இன்சமய தத்துவங்கள் அது ஒரு சயின்ஸ். அது வந்து சமயத்தை விட அது உண்மையான தத்துவம். அது ஒரு 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 விஞ்ஞான ரீதி, அஞ்ஞான விஞ்ஞானம் எல்லாம் சேர்ந்தோ அது பின்பற்றி சமய போதர்கள் சில சில நடைமுறைகளை கொண்டு வந்து அந்த சமயத்தில் அந்த குறிப்பாக நான் வந்து சொல்றேன்னா இந்த கோயில்கள் இப்படியாக இப்ப டாக்டர் லம்போதரன் அவர்கள் சொல்ற போதர்கள் எதையும் நான் இதுவரை கேட்கவில்லை.
நீங்க உங்களுடைய கேள்வியை சுருக்கமாக
கடவுள் பேசுறது ஒத்துக்கொள்ளுறேன். கடவுள் பேசுறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வழி நடத்துகிறார்கள் என்பதை நான் பூரணமாக நம்புகிறேன். மற்றது அந்த சமய ரீதி இல்லாம நான் கேட்கிறேன் என்றால் கோயில்களுக்கு போகாமல் இப்ப என்னுடைய இது அறிவியல் ரீதியாக எனக்கு நான் இப்ப கோயில்களுக்கு போறதில்லை. என்னன்னா மாறுகிறேன், அதுக்கு கொண்டு பேசி கொண்டு வராதா, அதனால எனக்கு இதான் தண்டனை அல்ல விபரீதங்கள் ஏற்படுமாண்டு மூன்று சமயத்தினரையும்
கேட்டுக்கொள்றேன். உங்களுடைய கேள்வி, உங்களுடைய தொலைபேசியத்துல போராடி இருக்கின்ற நினைக்கிறேன். உங்களுடைய கேள்வி முழுமையாக அவளங்களை என்ன கேட்கின்றீர்கள்,
சடங்கள் கிரிகளை குறித்து அவர் கேட்டார் என்று நினைக்கின்றேன்.
அவருடைய கேள்வி சரியாக விளங்குவதை நாங்கள் அடுத்த நேரம்
அவர் சடங்குகள்
கிரிகளுக்கு போவதில்லை, கடவுளை நம்புகிறார், ஆனால் கோயிலுக்கு செல்வதில்லை, இதனால் கடவுளுடைய தண்டனை ஏதாவது இருக்கிறான்னு கேட்கிறார்.
கோயிலுக்கு செல்லாமல் இருந்து அப்படி பேசுவது கடவுளோடு பேசுவது தண்டனைக்குரியதா என்றுதான் கேட்டிருந்தார். அது சரியா உங்களுக்கு விளங்கியதா?
நான் விளங்கி
கொண்டு
கடவுளோடு
அவர் ஒவ்வொரு மனிதனும் இப்படி செல்லாமல் இருப்பதனால், கடவுளோடு பேசாமல் இருப்பதனால் அவருக்கு தண்டனை இருக்கிறான்னு கேட்கிறார்.
அதுக்கு சரி சரி, அப்படியான ஒரு கேள்வி வந்தாலும் நல்லதுதான். அப்ப நீங்கள் பதில் சொல்லுங்கள். முதலில் முகமது நீங்களே சொல்லுங்கள்.
அந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் அவர் பாருங்க, அவர் கடவுளுடைய விஷயத்தில் ஒரு பகுதியை நம்புகிறார், மறுபகுதியை அவர் நம்பாமல் இருக்கிறார். என்ன நம்புகிறார்? கடவுளோடு மனிதன் பேச முடியும் அப்படி என்று ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கடவுளோடு எப்படி பேசுவது? அவர் சொல்வது போன்று, அதாவது கடவுளோடு பேசுவது என்பது இறை தூதர்கள் பேசுகிற முறை வித்தியாசம், அது நேரடியாக பேசினார்கள். ஆனா நாங்க அவர்களோட கம்யூனிகேஷன் வித்தியாசம், நாங்க பேசுகிற முறை வித்தியாசம். எப்படி பேசுகிறோம்? நாங்க தொழுகை கண்டு நிக்கிறோம். அதனுடைய மறு அர்த்தம் என்னன்னா, கடவுள் எப்படி அவனை வணங்க சொன்னார், அந்த அடிப்படையில கடவுளோடு நாங்க மறைமுகமாக பேசுகிறோம். என்னுடைய உள்ளத்தை ஓர்மப்படுத்தி, என்னுடைய உல மனதில் இருக்கக்கூடிய உலகக்கூடிய அந்த அந்த சிந்தனைகளை எல்லாம் அப்படியே வெளியே எடுத்து இறைவனின் பக்கம் ஓர்முகப்படுத்தி மன சாந்தி உல அமைதியை வேண்டி அப்படியே கடவுளுக்கு முன்னாடி நான் தொழுது கொண்டிருக்கிறேன், வணங்கி கொண்டிருக்கிறேன். இது நான் கடவுளோடு பேசுகிற ஒரு முறை. நான் கடவுளோடு பேசுறது உடனே நான் நேரடியா மற்ற இறை தூதர்கள் பேசுற மாதிரி பேசுகிறேன் கிடையாது. ஆனா வேறொரு முறையில நான் இறைவனோடு சம்பாஷிக்கிறேன், இறைவனோடு என்னுடைய தொடர்பை வைக்கிறேன், இதை செய்யணும் என்று அவர் நம்புகிறார். ஆனா செய்யல என்று சொல்லுகிறார். அவர் செய்யல என்பதற்கு அவர் சொல்லக்கூடிய காரணம் என்ன என்பது ஏதோ சில விஷயங்களுக்கு சொல்லுகிறாரு. ஆனா அது அது தப்புங்கிறத அவர் மறைமுகமாக அந்த சொல்லக்கூடிய பாணியிலே சொல்லி வைக்கிறாரு. ஏதோ சில காரணங்களுக்கு நான் கடவுளோடு பேசல, இது தப்பான்னு கேட்கிறாரு. தப்பு கடவுள் என்று நீங்க அவரை சரியாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்ன உங்களை படைச்சவர், உங்களை உங்களை பரிமாறிக்கக்கூடிய, உங்களுக்கு இது இந்த உலகத்துல எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மகப்பெரிய சக்தி உள்ள ஒரு கடவுள் இருக்கிறான்னு நம்பினீங்கன்னு சொன்ன அவனை எப்படி புரிஞ்சு கொண்டீங்க என்பதை நீங்க வெளிப்படுத்துவதுதான் இறைவனோட நீங்க பேசுறது. அப்ப கடவுளை சரியாக நீங்க புரிஞ்சு கொண்டு அவன் எப்படி இருக்கிறான்னு சரியான முறையை அறிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்ன ஏதோ சில்லறை காரணங்களுக்காக, சாதாரண காரணங்களுக்காக கடவுளோடு நான் பேசல தண்டிப்பாரா இப்படி எல்லாம் நாங்க கேட்கவே மாட்டோம். கடவுளோடு நாங்க நிற்கணுமே என்ற ஒரு தேவையோட, ஒரு பக்தியோட, ஒரு உள்ளத்துல ஒரு ஆனந்தத்தோட நாங்க அங்க களத்துல நிப்போம். அப்ப அதனால நீங்க விளை கொள்ள நாங்க இப்படி செய்யலன்னு சொன்ன அது தண்டனைக்குரிய ஒரு செயல். அதாவது இறைவனோடு நீங்க இந்த மாதிரி சம்பாதிக்கிறது, இறை வணக்கம் செய்யறதுங்கிறத நீங்க நிறுத்தினீங்கன்னு சொன்ன அது தப்பு. அப்ப நீங்க ஏக இறைவன் நம்ம படைச்சிருக்கக்கூடிய எல்லாம் தரக்கூடிய ஏக இறைவனுக்கு முன்னாடி நாங்க கண்டிப்பாக உன்னோட பேசணும். உங்க பெற்றோரோட நீங்க பேசல, குறைஞ்சபட்சம் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையோட நீங்க பேசலன்னு குற்றமானு கேட்பீங்களா? குற்றம் உங்களை உலகத்துல பெற்றெடுத்து வளர்த்து இவ்வளவு சிரமப்பட்ட ஒரு தாய் தந்தைக்கு நீங்க நன்றி உள்ளவரா அவரோட பேசணும்னு சொன்னா அதுவே ஒரு பெரிய குற்றமாக உங்களுக்கு தெரியலையா? உங்களை என்ன உங்களுடைய தாய் தந்தை எல்லாரையுமே உலகத்துல படைச்சி இந்த உலகத்துல நம்ம சிருஷ்டித்து வைத்திருக்கிற அந்த இறைவருக்கு நாங்க அவனோட பேசலன்னு சொன்னா அது குற்றம் இல்லையா? உங்களோட மனச்சாட்சியே சொல்லுவது குற்றம். ஆனா அதனால கேக்குறீங்க. எனவே நீங்க இறைவன், ஏக இறைவன் யாரோ அவனோட நீங்க கண்டிப்பாக தொடர்பு வச்சு கொள்ளணும். அதுதான் உண்மையிலே உங்களுக்கு இந்த நேரத்துல சொல்லக்கூடிய செய்தி.
நன்றி முகமது. நன்றி முகமது. சரி, பாசமானவர்களே நீங்கள் கூறுங்க.
நண்பன் வீணாவுக்கு ஒரு ஆலோசனையும் தொடர்ந்து வருகின்ற நீரலுக்கு ஒரு ஆலோசனையும் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். கேள்வியை கேள்வியாக குறிப்பிட்டு அந்த நீங்கள் கேட்கின்ற கேள்வியை தெளிவாக கேட்பதற்கூடாக நாங்கள் கேள்வியை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். இங்கே உள்ள போதகர்கள் குறிப்பிடுகின்ற பதில்களை குறித்து, அவருடைய விளக்கங்களை குறித்து நீங்கள் விமர்சனங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் விமர்சனம் விமர்சனம் என்று சொல்லி அதை
குறித்து
விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். விமர்சனத்துக்குள் கேள்வியே, கேள்விக்குள் விமர்சனத்தை வைக்கின்ற போது நாங்கள் எதை எடுத்துக் கொள்கின்ற ஒரு திண்டாட்டத்தை நான் வேளாவுடைய கேள்வியிலிருந்து நான் புரிந்து கொண்டேன். அவர் சடங்கை குறித்து, கிரிகளை குறித்தும் அந்த சொற்பதங்களை அவர் பாவித்தார் என்று பார்க்கின்றோம். அதேவேளையில் வேளா தான் கடவுள் இன்றும் பேசுகின்றார் என்பதை அவர் நம்புவதாகவும் ஆலயத்துக்கு போகிறதில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். சரி, நான் அதற்குரிய பதிலை நான் சொல்லுகின்ற போது, உண்மையில் நான் பேசுவது தேவன் ஏற்கனவே தேவ ஆவியினால் ஏவப்பட்டு தேவ மனுஷனுக்குடாக எழுதி எங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வேதாமத்தில் சொல்லப்பட்டவற்றை குறித்தே நாங்கள் பேசுகின்றோம். அதிலிருந்து சில விளக்கத்தை கொடுக்கின்றோம். ஆக தேவன் தேவனுடைய மனுஷர்களுக்கூடாக தேவாவின் வல்லமை கூடாக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து, பரிசுத்த வேதாகமம் தேவனுடைய கற்பனைகள் என்றும், தேவனுடைய வார்த்தைகள் என்றும், தேவனுடைய வசனங்கள் என்றும், தேவனுடைய வாக்கியங்கள் என்றும், தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய சத்தியங்கள், தேவனுடைய பிரமாணங்கள், கற்பனைகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ள இந்த பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தே நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். ஆக கற்றுக்கொள்வது என்னவென்று சொன்னால், தேவன் மனிதர்களோடு இன்று பேசுவது பரிசுத்த வேதாகமத்துக்கூடாக என்று பரிசுத்த வேதாகமத்தின் போதனைகளிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஏனென்று சொன்னால் அவைகள் மனிதனுக்கு எல்லா வகையிலும் பிரயோஜனமாயிருக்கிறது. அவனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, கண்களை தெளிவிக்கிறது, அவனை ஞானவானாக்குகின்றது, அவனை சீர்படுத்துகின்றது, பரிசுத்தப்படுத்துகின்றது, குணப்படுத்துகின்றது என்று, ரட்சிக்கின்றது என்று, ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்துக்கு ஏதுவான வழிவகைகளுக்குள்ளே மனிதனை வழிநடத்தி செல்கின்றது என்று பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளுடைய வல்லமைகளை குறித்து, அதிகாரத்தை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஆக நாங்கள் பேசி சொல்லுகின்ற காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து. ஆக பரிசுத்த வேதாகமத்துக்கூடாகவே தேவன் மனிதர்களோடு பேசுகின்றார். பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தொடுவதற்கு, அதை வாசிப்பதற்கு நீங்கள் உங்களை சுத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை கழுவ வேண்டிய அவசியம் இல்லை, எந்த கிரியைகளையும் நடப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பரிசுத்த வேதமத்தை வாசிக்கிற போது அது எங்களை கழுவுகிறது, அதாவது அது எங்களை சுத்தப்படுத்துகிறது, எங்களை ரட்சிக்கின்றது, எங்களை பரிசுத்தப்படுத்துகின்றது, தேவனுடைய திட்டங்களை சித்தங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆக பரிசுத்த வேதமத்து கூடாக தேவன் பேசுகின்றார் என்று பார்க்கின்றோம். அவர் எங்களுடைய மனச்சாட்சி கூடாக பேசினாலும் கூட, எங்களுடைய அறிவுக்கூடாக பேசினாலும் கூட, பரிசுத்தாவுடைய வல்லமினாலே தேவனுடைய வார்த்தைகளையே அவர் எங்களுடைய மனச்சாட்சியிலே, எங்களுடைய அறிவிலே, சிந்தனையிலே நினைப்பூட்டி, அந்த வார்த்தைகளுக்கூடாக அவர் எங்களோடு தமது திட்டத்தை, சித்தத்தை, கற்பனைகளை வெளிப்படுத்தி காட்டுகின்றார். மனிதனுக்கு இன்னொரு புதிய வெளிப்பாடு, புதிய பாடங்கள், புதிய படிப்புகள் அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டவைகள் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் உரியது, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் கை கொள்ள வேண்டியவர்கள் என்று பார்க்கின்றோம். ஏனெனில் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளாக, வசனங்களாக அவைகள் இருக்கின்றன. ஏற்கனவே தேவன் மனிதரோடு பேசி எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாமத்தின் கற்பனைகளை, சத்தியங்களை, கற்பனைகளை கை கொள்வதே மிக கடினமாக இருக்கிறது. ஆனால் அவைகள் போதுமானதாக இருப்பதனால் எங்களுக்கு இனி புதியது ஒன்று அவசியமில்லை. ஆனால் எழுதி கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாமத்திலேயே நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நித்திய ஜீவனுக்கு வழியை கண்டுகொள்ள வேண்டும், எப்படி பரலோக ராஜ்யத்துக்குள் மறுமைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும், நியாயத்திருப்பின் நாளிலே நாம் ரட்சிக்கப்படும்படியாக, ஆக்கின தீர்ப்பில் நரக வாழ்க்கையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொண்ட வழிவகையெல்லாம் தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பதனால் எங்களுடைய பொறுப்பு இவர்களை கை கொள்வதே, இவர்களை கீழ்ப்படிவதே. ஆனால் இவர்களை கை கொள்ளாமல் நாங்கள் கிரிகளை நடப்பிப்போமா இருந்தால், அதாவது இதனுடைய வார்த்தைகளுக்கு, சத்தியங்களுக்கு, பரிசுத்த வேதாமத்தின் போதனைகளை கை கொள்ளாமல், அவற்றை கீழ்ப்படியாமல் நாம் வெறும் கிரிகளை நாங்கள் நடப்பிப்போமா இருந்தால் அவர்கள் அழுக்கு படிந்த ஒரு கந்தைகளைப் போல், துணியைப் போல் இருக்கின்றது. ஆக கிரியைகள் எப்பொழுது அது பெருமதி உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, அது நீதி உள்ளதாக, தேவனுடைய பார்வையில் அது பெருமதியும் எங்களுக்கு ஆஸ்வத்தையும் கொண்டு வருகிறது என்று சொன்னால், தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர் மனிதரோடு பேசி நமக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாமத்து கூட வெளிப்படுத்தப்பட்ட கற்பனைகளுக்கு, தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற போதே எங்களுடைய கிரியைகளும் சடங்குகளும் பெருமதியாகிறது. தேவன் பேசுகின்றார் என்று நம்பினால், பரிசுத்த வேதாமத்து கூட அவர் பேசுகின்றார் என்று நாம் நம்பினால், பரிசுத்த வேதாமத்திலே அவர் எழுதி கொடுத்திருக்கின்றார், சபை கூடி வந்து கர்த்தரை தொழுது கொள்வதை நாம் விட்டு விடக்கூடாது என்று. அவர் சபைக்கு போய் அங்கே அவபக்திக்கு ஏதுவான, அசுத்தத்துக்கு ஏதுவான காரியங்களை நடப்பிக்கிறதை பார்க்கிலும், அங்கே தேவன் தம்மை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் வெளிப்படுத்தியிருக்கின்றாரோ, தெரியப்படுத்தியிருக்கின்றாரோ, அந்த பிரகாரமாக நாம் கர்த்தரை தொழுது கொண்டு கிரிகளை நடப்பிக்கின்ற போது அது எங்களுக்கு ஆசுவாதமாகவும், மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாகவும், தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகவும் இருக்கும் என்பதையே நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். அன்பான வீலாவுக்கு
நன்றி. பாசமனவர் அவர்களே, சரி, டாக்டர் லம்பதன் அவர்களே, நீங்கள் கூறுங்கள்.
வீலா அவர்களுடைய கேள்விகளிலே பல பகுதிகளை பார்க்கின்றோம். முதலாவதாக இந்த கடவுள் தினமும் பேசுகின்ற அந்த கேள்வோடு அவர் ஒன்று சொன்னார், இந்த சடங்குகள் கிரியைகள் கடவுளால் ஏற்படுத்தப்பட்டதா, ஏற்படுத்தப்படவில்லையா, அவருடைய ஏதாவது அர்த்தம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி அவருடைய கருத்திலே பொதிந்திருந்தது. இரண்டாவதாக, கோவிலுக்கு போகாமல் இருக்கின்றேன், அதனால ஏதாவது தண்டனை உண்டா, இழப்பு உண்டா என்ற கேள்வி இருந்தது. மூன்றாவதாக, இந்த இறைவன் வந்து இப்படி எங்களுக்கு கூட, இந்த போதகர்களுக்கு கூட கூட இறைவனுடைய பேச்சு தான் வருகின்றது என்ற கருத்து இருந்தது. ஒவ்வொன்றாக எடுப்போம். நான் முதல் குறிப்பிட்டது மாதிரி இறைவனுடைய வெளிப்பாடுகள், பேசினான் என்பதை விட வெளிப்பாடுகள் தான் முக்கியம். பேச்சு என்பது அவர் எப்படி எப்படி வெளிப்படுத்தினான், பேச்சிலே சொல்லுவார்கள், நாங்கள் பேச்சு என்பது சொல்வது சைவத்திலே சொல்லுவார்கள் வைகரி, நான் சத்தமாக பேசுகின்றேன், நீங்கள் உங்களுடைய காதிலே கேட்கின்றீர்கள், டங் டு டிம்பனி என்று சொல்லுவோம், நாக்கிலிருந்து செவிப்பறைக்கு போய் கேட்கின்றது, அது வைகரி வாக்கு. அதற்கு முன்னதாகவே ஒரு வாக்கு இருக்கின்றது, அது மத்திமை வாக்கு. இங்கு வரும்போது, வாகனத்தில் வரும்பொழுது என்ன பேச வேண்டும், என்ன கேள்வி கேட்டால் என்ன மரமணி சொல்ல வேண்டும், மனதுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது இல்லையா, அது எனக்கு தெரியும், ஆனா வெளியிலே இருப்பவருக்கு தெரியாது, அது சத்தமாக வராது, அது மத்திமை வாக்கு. இந்த உலகங்களிலே இருக்கின்ற நாம், இந்த பிரகிருதி மாயா உலகங்கள் என்று சொல்லப்படுகின்ற எங்களுடைய இந்த உலகங்கள் இருக்கின்ற நாம் தொடர்பாடல் செய்வது வைகரியின் ஊடாக. ஆனால் இறைவன் படைத்திருக்கின்ற அண்டங்கள் கோடானு கோடி,
அதைத்தான் சொல்லுவார்கள். அண்ட பகுதியின் உண்டை புறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழல் பகரின் 101 கோடியின் மேற்பட விரிந்தன என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே இந்த உலகம் முழுவதும் உருண்டை உருண்டையாக எண்ணில் எண்ணிக்கையான கோடிக்கணக்கான அண்ட தொகுதிகள் விரிந்து கொண்டிருக்கின்ற எக்ஸ்பாண்டிங் யூனிவர்ஸ் என்று இன்றைக்கு கரண்ட் காஸ்மாலஜி என்கின்ற யூனிவர்ஸை பற்றி மாணிக்க வாசகர் சொல்லியிருக்கின்றார். இந்த அண்ட தொகுதிகளிலே வேறு அண்ட தொகுதிகள், அதாவது இந்த பிரகிருதி மாயாக்கு அடுத்ததாக அசுத்த மாயா உலகங்கள் என்று சொல்லப்படுகிற உலகங்களிலே இந்த மத்திமை வாக்குதான் கம்யூனிகேஷன், அங்கே இந்த வெளிப்படையான சத்தமான வாக்கு இருக்காது. மூன்றாவதாக பார்த்தால் பசுஜந்தி என்று சொல்லுவோம், இந்த என்னுடைய மனதிலே அந்த வாக்கு தெளிவாக கேட்பதற்கு முன்னரேயே அது உருவாக தொடங்குகின்ற நிலை, அது ஏதோ உருவாகுகின்றது என்று எனக்கு புரிகின்றது, அது என்ன என்று தெளிவாக எனக்கே தெரியாத நிலை, மயில் முட்டையிலே மயில் குஞ்சின் வண்ணங்கள் கலந்திருப்பது போல என்று சொல்லுவார்கள் பசுஜந்தி வாக்கு. அப்ப சுத்தமாயா உலக புவனங்களிலே வந்து இந்த மாதிரி பசுஜந்தி வாக்கு, அதற்கு மக்களே சூட்சுமை வாக்கு என்று சொல்லுவார்கள். சத்தமும் இல்லை, எனக்கும் தெரியாது, ஆனால் அந்த நிலையில் கூட கம்யூனிகேஷன் இருக்கும். இது வேறு வேறு உலகங்களில் உள்ள ஒவ்வொரு கம்யூனிகேஷன். அப்ப இறைவனுடைய வெளிப்பாடுகள் எப்படி வெளிப்படுத்தப்பட்டன என்றால், சொன்னப்பட்டது மாதிரி வேதங்களை அவர் கொஸ்மிக் சவுண்ட் பொட்டன்ஷியல்ஸ்களாக வெளிப்படுத்தின, அவை பல வழியிலே வெளிப்படுத்தப்பட்டன. அந்த வெளிப்படுத்தப்பட்ட சவுண்ட் பொட்டன்ஷியலை கண்டு இறக்கி வைத்தவர்கள் ரிஷிகள். ரிஷி என்றால் பார்த்தவர்கள், இறக்கி வைத்தவர்கள் ரிஷிகள். வேத மந்திரங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரிஷிகள் உண்டு. அடுத்ததாக இறைவன் என்ன இந்த வேதங்களோடு அவர் அந்த ஸ்மிருதிகளையும் சொன்னார். அந்த அந்த ஸ்மிருதிகள் வேதங்கள் 4, ஆகமங்கள் 28, உபாகமங்கள் 207, உபனிஷதங்கள் 1180, புராணங்கள் 18, இதிகாசங்கள் 2, அதுக்கு வழியாக வந்த எமது திருமுறைகள் 12, மெய்கண்ட சாஸ்திரங்கள் 14. இந்த நூல்கள் வழியாக நம் இறைவனுடைய வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். இது தொடர்ந்தேச்சியாக வருகின்ற ட்ரெடிஷன், இட்ஸ் நெவர் ஸ்டாப்ட் அட் ஒன் ஸ்டேஜ். 2000 வருஷத்துக்கு முந்தையோ 3000 வருஷத்துக்கு முந்தையோ அவர் வெளிப்படுத்தி போட்டு முடிச்சிட்டு முடிந்ததில்லை. இது இன்று வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு லிவிங் ட்ரெடிஷன் இறைவனுடைய வெளிப்பாடு. சென்ற மாதம் இங்கே ரிக்கார்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமெரிக்க இளைஞரை நாங்கள் வந்திருந்த, அவருக்கு இறைவனுடைய வெளிப்பாடு நியூயார்க் நகரிலே 2008 நடந்தது. அவர் அதற்கு பின்னாடாக அவர் ஹவாய் ஆதீனத்தை சேர்ந்து அதற்கு பின்னாளாக இப்போது வந்து தீட்சை பெற்று அதனுடைய ஆரம்பத்திலே போயிருக்கின்றார். இவருடைய வெளிப்பாடு எப்போது நடந்து முடிந்துவிட்ட ஒன்று அல்ல. இந்த வெளிப்பாடுடைய மேல்நோக்கான அந்த புஸ்தகங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இந்த விடை என்னவென்றால், எல்லாருடைய பேச்சும் கடவுளுடைய பேச்சு அல்ல. எல்லாருடைய பேச்சையும் கடவுளுடைய பேச்சு என்று எடுக்க முடியாது. அதை எல்லாரும் சொல்லுகிறார்கள், கடவுள் என்னுடன் பேசுகிறார், நித்தமும் பேசுகிறார், தினமும் பேசுகிறார் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த பெர்செப்ஷன், கடவுள் பேசுகிறார் என்ற எங்களுடைய பெர்செப்ஷன் சரியானதா என்று உரைத்து பார்க்க வேண்டும். சிவஞான சித்தியார் சொல்லுவார்கள், விதமான பெர்செப்ஷன்ல ஒன்று பொறிக்காட்சி, அதாவது என்னுடைய காது கண் மூக்கு முதலிய பொறிகளின் ஊடாக உணர்கின்ற காட்சி பொறிக்காட்சி. நான் கதைக்கின்றேன், வானொலியை நீங்கள் கேட்கின்றீர்கள், அது பொறிக்காட்சி. அடுத்ததாக நான் வருகின்ற பொழுது பல வகையான வாகனங்களை கடந்து வருகின்றேன், ஆனால் அவை ஒன்றும் என் மனதிலே பதிவதில்லை. இங்க வந்தவுடன் நீங்க வழியிலே ஒரு சிவத்த காரை கண்டனீர்களாண்டா எனக்கு தெரியாது, ஆனால் அப்படி கவனிக்காமல் வந்திருக்க முடியாது. அது பொறிக்காட்சி, என்னுடைய மனதிலே பதிவதில்லை. அதை மனதிலே உள்வாங்கினால் அது மாணவ காட்சி. ரோட்டில் ஒருவர் கிராஸ் பண்றார், பயோதிவர், அதை மனதிலே பார்க்கிறேன், நீங்கள் கேட்டவுடன் அது வருகின்றது, அது மாணவ காட்சி. பொறியாலை கண்டு மனதிலே வாங்குகின்றேன், ஆனால் இது மனதிலே அது வேறு சலனங்களை ஏற்படுத்துவதில்லை. அவரை பார்த்து பரிதாபப்பட்டு, ஐயோ இந்த வயசுல இவர் இப்படி கஷ்டப்படுகின்றாரே, மலையிலே வருகின்றாரே, அப்படி நினைத்து நான் என்னுடைய உணர்வுகளை போட்டு காணுகின்ற பொழுது அது தன் வேதனை காட்சி. இது வெவ்வேறு மட்டங்கள் என்னுடைய பெர்செப்ஷன். அடுத்ததாக ஐய காட்சி, இது இருக்கின்றதா இருக்கவில்லையா. இவர் வேளாவுடைய கீழே ஒரு கேள்வி, அவர் சொல்லுகின்றார், நான் இப்படி நம்புகின்றேன், இப்படி இருக்கின்றேன், கோயிலுக்கு போவதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்ததாக கேட்டார், ஒரு ஐயம் இருக்குது, இப்படி போகா விடுவதனால நான் ஏதாவது இழந்து விடுவேனா என்று கேட்கின்றார் இல்லையா, அல்லது அதை அது கண்டது இது பாம்பா அல்லது கயிறா என்ற ஒரு ஐயம் இருக்கின்றது இல்லையா, இது நடந்தது என்ற ஐயம் இருக்கின்றது இல்லையா, அது ஐயக்காட்சி. திரிவு காட்சி ஒன்றை பார்ப்போம், அது வேறொன்றாக இருக்கும். சில பேர் ஏதாவது பார்த்துட்டு இல்லை இல்லை கடவுள் தான் எனக்கு அப்படி வெளிப்படுத்தினார் என்று தவறாக புரிந்து கொள்வதும் உண்டு, அப்படி இருக்கின்றது இல்லையா, சில பேர் அப்படி தவறான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அப்ப அது ஒரு அதை சொல்லுவார்கள் திரிவு காட்சி. அடுத்ததாக கடவுள் பேசுகிறார் என்று மனநோயாளர்கள் கூட சொல்லுகின்றார்கள். நாங்கள் வைத்தியத்திலே சொல்லுவோம் டிலியூஷன். டிலியூஷன் என்பது அசைக்க முடியாத தவறாத நம்பிக்கை. தவறான நம்பிக்கை. அதனால் அஸ் அன்ஷேக்கபிள் ஃபால்ஸ் பிலீவ் நாட் அப்ரோப்ரியேட் ஃபார் தியர் சோசியோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் பேக்ரவுண்ட். அவருடைய சமூக சமய கல்வி நிலைகளுக்கு தகாத நம்பிக்கை, அதனால் அசைக்க முடியாது. அது டிலூஷன் என்று சொல்லுவோம். அது சைக்கியாட்ரிக் இல்னஸ். அதே மாதிரி ஹலிசினேஷன்ஸ், சித்த பிரமை, ஸ்கிசோபர்னியா என்ற ஹலிசினேஷன், சித்த பிரமையை டயக்னோஸ் பண்ணுவதற்கு இன்டர்நேஷனல் கிளாசிபிகேஷன் ஆஃப் டிசீசஸ் ICD-ல சொல்லுவார்கள். இந்த மூன்றாம் நபர் கதைப்பது போல, தங்களுக்குள் கதைப்பது போல காதில் கேட்க வேண்டும், தேர்ட் பர்சன் ஆடிட்டரி ஹலிசினேஷன்ஸ். அப்ப அதுலேயும் அவதானமாக இருக்க வேண்டும். கதைப்பது சில போல மெனோயாக கூட இருக்கலாம் இல்லையா, அது அவதானமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக போலி குருமார், கள்ள தீர்க்கதரிசிகள், அவர்கள் கூட வந்து கதைப்பார்கள், அதை பற்றியும் கவனமாக இருக்க வேண்டும். திருமந்திரத்தில் சொல்லுவார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். இந்த குருள் என்று சொல்லப்படும் ஆணவ மலை, எங்களுடைய இக்னோரன்ஸ் நீக்குகின்ற குருவினை நாங்கள் கொள்ள மாட்டார்கள். குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர், குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்குகின்ற என்னையுடைய குருவை கொள்ள மாட்டார்கள். குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறு. அவருக்கும் ஞானமில்லை, போகிறவருக்கும் ஞானமில்லை, ரெண்டு பேரும் குழியில் விழுவார்கள் என்று திருமந்திரத்தில் இவற்றை பற்றி எச்சரித்திருக்கிறார்கள்.